கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் வாசிக்க கேட்ட கலாத்திய நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படி ஆனது அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்ற. இன்று அநேக விதமான சுவிசேஷங்களை நாம் கேட்கிறோம். மனித யோசனையின் படி பிரசங்கிக்கிற சுவிசேஷம் உண்டு. அதை நீங்கள் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. என் விருப்பத்தின்படி உங்களை திருப்திப்படுத்துவதற்காக இயேசுவை அவருடைய நாமத்தை நான் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு சுவிசேஷம். இது மனித யோசனையின் படியான சுவிசேஷம். இது தேவனுடைய சித்தத்தின் படி உள்ள சுவிசேஷம் அல்ல. அதனால் தான் பவுல் இதை ரெண்டையும் சொல்லுகின்றார். எதை சொல்லுகிறார்? நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம். இன்னொன்று சொல்லுகின்றார், மனுஷ யோசனையின் படி ஆனது அல்ல. அப்படியானால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மனுஷ யோசனையின்படி பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷத்தையும் நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். வேதத்தை விட்டு விலகி புரட்டாட்டம் பண்ணுகின்ற காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாட்களிலே கலாத்திய திருச்சபை ஆவியிலே அனலோடு காணப்பட்ட திருச்சபை. பவுல் என்ன ஊக்கத்தோடு அந்த திருச்சபையை ஸ்தாபித்தாரோ அதே உத்வேகத்தோடு கேட்பார், கலாத்தியரே நீங்கள் புத்தி கட்டு போனது என்ன? ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெறுவது என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நாம் அநேக இடங்களிலிருந்து சுவிசேஷத்தை கேட்கிறோம். டிவி ஓபன் பண்ணோம்னா சுவிசேஷம் வருது, ரேடியோல கேட்கலாம், பேஸ்புக்ல வருது, யூடியூப்ல நிறைய இருக்குது. நீங்கள் போகிற திருச்சபைகளிலிருந்து நாம் கேட்கலாம், உங்களுடைய ஊழிய காண்டத்திலிருந்து நீங்கள் கேட்கலாம். ஆனால் எந்த சுவிசேஷமும் வேதத்தின் உட்பட்டு இல்லையானால் அது மனித யோசனையின்படியான சுவிசேஷமே. அப்படியானால் பவுலின் சுவிசேஷம் அவர் சொல்லுகிறாரே அது என்னவென்று பார்ப்போமா? வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் போது பவுல் அவரை குறித்து அவர் சொல்லாமல் கிறிஸ்து பவுலை குறித்து சொல்லுவார். அப்போஸ்தலர் 9:15 அதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் அனனியாவிடத்திலே பேசுகிறார். அனனியாவிடத்திலே பவுலுக்கு நீ செய்ய வேண்டியதை செய் என்று சொன்ன போது அனனியா கேட்ட, ஆண்டவரே அவன் சபையை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா? ஆண்டவரே இன்னும் எருசலேம் ஜனங்கள் அவனை குறித்து பயத்தோடு இருக்கிறோம் அல்லவா? ஆண்டவரே அவனை நீர் அனுப்புகிறேனே என்று கேட்ட போது ஆண்டவர் அனனியாவிடத்திலே சொல்லுவார், நீ போ. அவன் புறஜாதிகளுக்கு, அவன் ராஜாக்களுக்கு, அவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுவார் பவுல் அப்போஸ்தலன். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். இதையே பவுல் அப்போஸ்தலன் திருப்பி சொல்லுவார் கலாத்தியர் 1:1 சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாகவும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான் என்று சொல்லுவார். இவருடைய ஆரம்பத்திலே நீங்கள் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் அவர் வருவதற்கு காரணம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர் நேரடியாக வந்து இதோ குதிரையிலே சென்று கொண்டிருந்த பவுலை தடுத்து நிறுத்தி நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்னார். ஆண்டவரே நீர் யார்? பவுல் கேட்டான். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், மனுஷர் மூலமாக அல்ல என்னுடைய பிரசங்கம், மனுஷர் மூலமாக வந்த செய்தி அல்ல, நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தை, என்னை ஒரு நாளிலே என்னை சந்தித்த தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். இந்த பவுல் ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் எப்படி இருந்தார் பாருங்க. சபையை துன்பப்படுத்தினார், சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். சபையில் உள்ள ஜனங்களுக்கு எவ்வளவு இம்சைகள் பண்ண வேண்டுமோ அவைகளையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். இதோ இந்த பவுலப்போஸ்தலன் மூலமாக துன்பப்பட்ட ஒரு திருச்சபை தான் ஆதி திருச்சபை. இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கும் போது ஸ்தேவானை கொலை செய்வதற்காக அவர் சம்மதித்திருந்தார். காரணம் என்ன? சன்னத்திரியும் சங்கத்தின் உறுப்பினர் அவன். ஒருவன் கொலை செய்யப்பட வேண்டுமையானால் அவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட புகழ்பெற்ற ஒருவன் தான் இந்த பவுலப்போஸ்தலன். ஏதோ ஒருத்தன் அப்படி அல்ல. இந்த பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும் போது முதலாம் இரத்த சாட்சி ஸ்தேவான். ஸ்தேவான் மரிக்கும் போது, கல்லறிந்து கொல்லப்படும் போது அவனுடைய உடைகளுக்கு இவன் சாட்சியாய் காணப்பட்டான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் பார்க்கும் போது இந்த பவுலப்போஸ்தலன் பிரதான ஆசாரியரிடத்திலிருந்து என்ன பெற்றுக் கொண்டவன்? அதிகாரம் பெற்றுக் கொண்டவன். பிரதான ஆசாரியர் இடத்திலே அதிகாரம் பெற்றுக் கொண்டவன். அப்போஸ்தலர் 26:12 சொல்லப்பட்டிருக்கின்றது, பிரதான ஆசாரியர்கள் இவனுக்கு அதிகாரமும் உத்தரவும் கொடுத்தார்கள். எதற்காக? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக. அவ்வளவு வல்லமை பெற்ற பவுலப்போஸ்தலன். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், அவன் யூத மார்க்கத்திலே பாரம்பரியத்திலே பக்தி வைராக்கியம் உள்ளவன். இன்னைக்கு கூட இங்க இருக்கிற நிறைய பேர் நம்ம வந்து பாரம்பரியத்தில் வைராக்கியம் உள்ளவங்களா இருக்கும். ஆனா பரிசேயர்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவோம். பாரம்பரியத்தில் வைராக்கியம் உள்ள யாருமே வேத வசனத்தின்படி அமைந்திருக்கிற சத்தியத்துக்கு செவி சாய்க்க முடியாத எவருமே பரிசேயன்தான். காரணம் என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த போது ஏன் அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? பாரம்பரியத்தின்படி அல்ல. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து போறாங்க. ஆண்டவருக்கு எல்லாம் தெரிந்ததுனால பரிசேயர் சதுசேயர் வராங்க. ஆண்டவருடைய சீஷர்கள் கை கழுகல்ல போஜனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து ஆண்டுகிட்ட கேட்கிறாங்க, ஏன்ப்பா உங்க சீஷர்கள் பாருங்க கை கழுக்காம சாப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் மறந்து போகிறீர்கள், மீறி நடக்கிறீர்கள், அதற்கு இடரல் உண்டு பண்ணுகிறீர்கள். கைகளுக்காம சாப்பிடுறத பத்தி இவ்வளவு பெருசா பேசுறியப்பா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேத புஸ்தகத்திலே பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை மறந்து போனாயே. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதற்கு பதிலாக கொர்பான் என்கிற காணிக்கை கொடுத்துவிட்டு என் அப்பாவுக்கு அம்மாவுக்கு செய்யக்கூடிய கடமையை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறாயே. கை கழுகிறதுல இத்தனை பெரிய ஒரு பக்தி வைராக்கியம் உடைய நீ ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதிலே ஏன் இவ்வளவு இலகுவாக மாறிவிட்டாய்? பவுலப்போஸ்தலன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பவுலப்போஸ்தலனால் ஸ்தேவானை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் சாவுக்கு இவன் ஒரு சாட்சியாயிருந்தான். அவ்வளவு பக்தி வைராக்கியமாக அவன் காணப்பட்டான். தொடர்ந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பாருங்க, மாம்சத்தின்படி அவர் ஒரு விசுவாசி. இன்னைக்கு நமக்குள்ளால பேசுவோம் இல்லையா, பாஸ்டர் விசுவாசி, சபையான் விசுவாசி, ஊழியக்காரர்கள் விசுவாசி, எல்லாரும் விசுவாசிகள். கிறிஸ்தவன் சொன்னா போதும், விசுவாசி, விசுவாச தாய், விசுவாச தகப்பன், விசுவாச சகோதரன், விசுவாச சகோதரி. ஐயா ஏன் ஏன் நான் விசுவாசி? பவுல்கிட்ட நான் இன்னைக்கு கேட்கிறேன்னு வச்சுக்கிடுங்களேன், ஏமா நீ இயேசுவை காண்கிறதுக்கு முன்னால விசுவாசியா? ஆமா நான் விசுவாசி. ஏன் நீ விசுவாசியா இருக்கிற? 8 நான் விருத்த சேதனம் பெற்றேன். இன்னைக்கு அநேக ஏனையா நீங்கள் விசுவாசி என்று சொல்லுகிறீர்கள், நான் இதை செய்தேன், நான் இதை பண்ணினேன். பவுல் சொல்லுவார், நான் 8 விசுவாசி, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் மாம்சத்தின் படி விசுவாசி, இஸ்ரவேல் வம்சத்தான், என் தகப்பன் ஆபிரகாம் நான் விசுவாசி, பென்யமீன் கோத்திரத்தான் நான் விசுவாசி, எபிரேயரில் பிறந்த எபிரேயன் விசுவாசி, நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் விசுவாசி. ஐயா இந்த எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏன் நீங்க விசுவாசியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால் சொல்லுவதென்ன, பிறந்த குடும்பம் விசுவாச குடும்பம், அப்பா விசுவாசி, அம்மா விசுவாசி, பெற்றுக்கொண்ட சகோதரி விசுவாசி, கோவிலுக்கு போகிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம், விசுவாசி. ஆண்டுடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், மாம்சத்தின் படி விசுவாசிகளாக இருக்கிறதுனால் பிரயோஜனமே இல்லைங்க, பிரயோஜனமே இல்லை. இன்று மாம்சத்தின்படி விசுவாசிகளாக இருக்கின்றபடியால், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் என்று சொல்லுகிறபடியால் தான் இன்று அநேகருடைய ஆரம்பமே கிறிஸ்தவ வாழ்வாக ஏற்படுவதற்கு முந்தி உலக ஓட்டத்தை முடித்து விடுகிறோம். கிறிஸ்துவை காணும் முன் மறித்து விடுகிறோம், கிறிஸ்துவை அறியும் முன் மறித்து விடுகிறோம். பாரம்பரியம் பவுல் சொல்றாரு, ஐயா நான் மாம்சத்தின்படி விசுவாசி, ஐயா எந்த ஒரு பரிசையும் செய்ய நினைத்ததையும் நான் செய்திருக்கிறேன், ஐயா நான் மாம்சத்தின்படி நான் நிச்சயமாக விசுவாசி. ஆனால் வேத புத்தகத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், இந்த பவுல போசலன், இந்த பவுல போசலன் ஆண்டவரை சந்தித்த போது, ஆண்டவரை சந்தித்த போது நீங்களும் நான் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சந்தித்த ஒரு பவுலப்போஸ்தலன், நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு நாளிலே அவர் அறிந்து கொண்டார். அது உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில ஏற்பட வேண்டும், இல்லையானால் பரிசேயன் பரிசேயனாகவே செத்து போவேன். என்ன நடந்தது ஐயா, ஒரு பரிசேயன், ஒரு சனகரின் சங்கத்து உறுப்பினன், அவர் இப்போது என்ன சொல்லுகிறார், நான் பிறந்தது முதல் என்னை தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்த தேவனை அறிந்து கொண்டேன். ஐயா எத்தனை பேர் இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்களை தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்த ஒரு தேவனை அறிந்து கொள்ளுமுன் உலக ஓட்டத்தை முடித்து விடுகிறார்கள் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கு அது நேரிடக்கூடாது. மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களையும் என்னையும் தாயின் வயிற்றிலிருந்து கருவிலிருந்து பிரித்தெடுத்த ஒரு தேவன் அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். அவரே உங்கள் நாயகன். அவரை நீங்க அறியாம நீங்க உலக ஓட்டத்தை முடிச்சீங்கன்னு சொன்னா, பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முந்தி அவன் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். பவுல் அழகாக சொல்லுற பாருங்க, அவர் என்னை பிரித்தெடுத்து, இனி நிறைய பேர் கிறிஸ்தவங்க பிரித்தெடுக்கப்படுவோம். நம்முடைய சாட்சி பாருங்க, ஒரு இடத்துல வந்து நிற்கும், நான் அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன், இன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இது சாட்சி அல்ல. மறுபடியும் சொல்றேன், இது சாட்சி அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் நீ செய்த காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் உன் நற்கிரியைகள் என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் நீ அனுபவித்த பாடுகள் என்ன? நீ மற்றவர்களுக்கு நீ போதிக்கிற போதனை என்ன? வேதத்தின்படி நீ அடைகின்ற உபாதியம் என்ன? அது முக்கியம். நிறைய பேர் சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் சாட்சி சொல்லுவோம், ஐயா நான் மோசமா இருந்தேன் ஐயா, இப்ப இயேசுக்குள்ள இருக்கிறேன் ஐயா, என்னையா பண்ற? இயேசுக்குள் நீ வந்ததுனால இதேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ செய்வது என்ன? அவளும் சொல்லுகிறார், என்னை கத்த பிரித்தெடுத்தார் எதற்காக? நிறைய பேர் இன்னைக்கு கோல் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவனாக மாற்றப்பட்டது எதற்காக? ஒரு விசுவாசியாக நீ மாற்றப்பட்டது எதற்காக? பவுல் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை கர்த்தர் பிரித்தெடுத்த போது மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாதபடி, அப்போஸ்தலர் இடத்துல யோசனை பண்ணாதபடி, என் தேவன் எனக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய ஊழியத்தை செய்வதற்காக நான் புறப்பட்டு சென்றேன். இந்த பவுல் அப்போஸ்தலன் தான் பாருங்க, எவ்வளவு கௌரவத்தோடு வாழ்ந்த ஒரு பவுல், சனகிரின் சங்கத்தில் உறுப்பினன், பரிசேயன், பிரதான ஆசாரியத்தில் போறான். எப்ப ஒரு லட்சத்தா? கிறிஸ்தவங்களெல்லாம் கொஞ்சம் துன்பப்படுத்த வேண்டியது இருக்குது, உடனே லட்சம் கொடுக்கிறாங்க. வல்லமையான ஒரு பவுல், பெயர் பிரஸ்தாபம் உடையவன், இப்ப இயேசுவை கண்டு கொண்டான். கண்டு கொண்ட மாத்திரத்திலே முதலாவது பவுலுக்கு நடைபெற்றது என்னவென்றால்,
கிறிஸ்தவர்கள் சீஷர்கள் பவுலை சேர்த்துக் கொள்ள மறுத்தார்கள். பவுலை சேர்த்துக் கொள்ள மறுத்தார்கள். ஐயா, நேற்றைய தினத்தில் ஒருவளை நீங்களும் நானும் விரும்பாத ஒரு பாவத்தை செய்தவனாக இருக்கலாம். ஐயா, இன்று மனம் திரும்பினேன் என்று சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ஒரு திருச்சபையாக இருப்பமையானால், இயேசுவால் நேசிக்கப்படுகிற மக்களை நீங்களும் நானும் இன்று புறம்பு தள்ளிக்கொண்டிருக்கிறோம். நானும் ஒரு பரிசேயன்தான். அந்த சீஷர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பர்னபா என்கிற ஒரு ஆறுதலின் மகன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? பவுலை கொண்டு போய், இதோ இவன் கிறிஸ்துவை கண்டவன் ஐயா, இவன் கொலைக்காரன் உண்மைதான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ஆண்டவரால் மனம் திரும்பினவன், மறுபிறப்பை அடைந்தவன், இன்று இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறவன். பர்னபா அதை பிரசங்கித்தார்ந்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பாருங்களேன், வாழ்க்கையில பாருங்க அன்பான தேவ பிள்ளைகளே, பவுலப்போஸ்தலனுடைய சுவிசேஷம் என்று சொல்லும் போது வேதத்தோடு ஒட்டி இருக்கிற சுவிசேஷம், இந்த கனேக நமக்கு சொல்லுகிற சுவிசேஷத்தை நீங்கள் பார்க்கும் போது அது வேதத்தோடு ஒட்டியுள்ள சுவிசேஷம் அல்ல. ஆண்டுடைய நாமத்தில் நான் கேட்கிறேன், நீங்க உங்களுடைய உள்ளத்துல பதில் சொல்லுங்க. எத்தனை பேரையா இன்று இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நாம் இயேசுவை நான் விசுவாசிப்பது எதற்காக? வறுமையிலிருந்து விடுதலை பெற, கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற, வியாதியிலிருந்து விடுதலை பெற, கடனிலிருந்து விடுதலை பெற, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற, உலகத்தின் காரியங்களிலிருந்து விடுதலை பெற. ஐயா, எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம், இதோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக அவர் எனக்கு தருகின்ற சிலுவையை நான் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் மறந்து விட்டாரா? இல்லை. என் தேவன் ஒரு போதும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களை மறக்கிற தேவன் அல்ல. இப்ப பவுல் பாருங்க, நேற்றுக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முந்தின நாள் பார்த்தாரு. அவர் உட்கார்ந்து இருக்கிறார், நாலு பேர் வந்து சர்வ் பண்றாங்க. இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிகள் அதுதான் விரும்புறோம். ஊழியக்காரர்கள் விரும்புறாங்க, விரும்புகிறோம். ஒரு இடத்துக்கு போனா எங்களுக்கு முதன்மையான ஆசனம் வேண்டும். மத்திய 23 அதிகாரத்தில் இயேசு சுவாமி சொல்லுகிறார், உனக்கு ஐயோ, ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை விரும்புகிறோமே, ஆனால் எங்களுக்கு ஐயோ. ஏனையா? கிறிஸ்தவன் என்கிற ஒருவன் ஒரு கிறிஸ்தவ சகோதரனோடு சகோதரியோடு ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு வாழ முடியாதபடி நான் பெரியவன், நான் பெரியவன், நான் சிறந்தவன் சொல்ல வேண்டும். பவுல் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தார். நினைத்தால் அவருடைய அதிகாரம் அவ்வளவு அதிகாரம். இப்ப இயேசு ஏற்றுக்கொள்றார் ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்ப சொல்றாரு கொரிந்து சபைக்கு, கொரிந்து சபையே பசியுள்ளவர்களாக இருக்கிறோம், தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம், நிர்வாணிகளாக இருக்கிறோம், குட்டுண்டப்படுகிறோம், தங்க இடமில்லாதவர்களாக இருக்கிறோம். இந்த பவுலப்போஸ்தலனைப் போல இன்று என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஊழியக்காரனும் இருப்போமேயானால் ஆதி திருச்சபை எழுப்புதல் இன்றும் உண்டு. பிரியமான தேவர்களே, பவுல் ரோமபுரியிலே தன்னுடைய கடைசி பிரயாணத்தை மேற்கொள்ள எருசலேமுக்கு வருவார். அழுது கொள்ளுவார், கட்டுண்டவனாக போகிறேன், இனி மறுபடி உங்களுடைய முகத்தை நான் பார்ப்பேனோ என்று அறியேன் அழுவார். அப்போது அந்த வசனத்திலே அப்போஸ்தலன் நடுபடிகளில் எழுதப்பட்டிருக்கும். என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? பவுல் வாடகை வீட்டிலே தங்கியிருந்தார். ஐயா, வாடகை வீட்டிலே தங்கியிருந்து சுவிசேஷத்தை அறிவித்த பவுல் இன்று என்னை போன்ற எத்தனை ஊழியக்காரர்கள் வெட்கப்பட வேண்டியது இருக்கிறது தெரியுமா? இன்று எங்களுடைய செய்திகள் என்று சொல்லும் போது என்ன சொல்லப்படுகிறது? கிறிஸ்தவனா வீட்டின் மேல் வீட்டை கட்டுவான், வயலின் மேல் வயலை கூட்டுவான், உலகத்தில் சம்பத்து பெருகும். இதானையா சுவிசேஷம்? இது மனிதனால் யோசித்து திருத்தி சொல்லப்படுகிற சுவிசேஷம் அல்லவா? பவுல் சொல்லுகிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்ட எனக்கு வசதி, பட்டினி, தாகம், துணி இல்ல, குட்டுண்டப்படுற, தங்க இடம் இல்ல. ஐயா, பட்டினியோடு இருக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல ஐயா, திருப்பி ஒன்று சொல்றாரு பாருங்க, என் கையினால என்ன செய்றேன்? வேலை செய்றேன், வேலை செய்றேன், அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு பிஎம்டபிள்யூ கார் வச்சா தானே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட போதகர் என்று சொல்றோம். ஐயா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் நிலைமைகளை எல்லாம் பார்க்கும் போது ஒரு பிரைவேட் ஜெட் இருந்தா தானே அவன் பெரிய பிரசங்கியாரு. ஐயா, பவுலை விடவும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த உலகத்திலே காணப்பட்ட இந்த பவுல போஸ்தலன் அவர் சொல்லுகிறார், என் ஊழியம் பெரிய ஊழியம். கொரிந்து பட்டணம், தெசலோனிக்க பட்டணம், கலாத்திய திருச்சபை, பொந்து பிலாத்து, ஏ பிலாத்து கலாத்தியா என்று எத்தனை இடங்களிலே சபைகளை ஸ்தாபித்தார். ஐயா, ஒரு காசு அவனிடத்தில் நேரத்தில் சம்பாதித்தாரா? எத்தனை சபைகளை ஸ்தாபித்தார்? வாழ்க்கையில் வறுமை, பசி, ஐயா யாரிடத்திலும் போய் எனக்கு இந்த மாதம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலையே பவுல அப்போஸ்தலன். தங்க இடம் இல்லாமல் இருந்த பவுல அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னது, என் கைகள் வேலை செய்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தவறான சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டு விட்டோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும் ஐயா, அப்புறம் கஷ்டமே இல்லையா, நிறைய பேர் நினைக்கிறோம். அவள் சொல்லுகிற சுவிசேஷத்தில் உண்மை இருந்தது. அவர் வேலை செய்து சுவிசேஷம் அறிவித்தபடியால் அவர் என்ன அழகாக்க சொல்லுவார் தெரியுமா? ஒருவனுடைய வெள்ளியை ஆக்கலும் பொன்னை ஆக்கலும் நான் இச்சிக்கவில்லை. அப்படி நான் பவுல் என்ன சொல்றது தெரியுமா? நான் சபைகளை ஸ்தாபித்த போது, துன்பப்பட்ட போது, எத்தனையோ பேர் இடத்துல பொன் இருந்ததை பார்த்தேன், இச்சிக்கலையா, இச்சிக்கல, விரும்பல. இன்னைக்கு ஒரு கூடுகையை வைத்துக் கொண்டு காணிக்க தட்டுகளை தந்து விட்டு பொண்ணை போடையா பொண்ணை போடையான்னு கேட்கிறோம் ஐயா, பிச்சைக்காரங்க இல்லையா நாங்க? ஐயா, பவுல் என்ன அழகாக்க சொல்லுகிறார், ஒருவனுடைய பொண்ணையும் ஒருவனுடைய வெள்ளியையும் இச்சிக்கவில்லை, ஒருவனை குறித்தும் இச்சை பாராட்டவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த கைகளே வேலை செய்து பிழைத்தேன். இதான் என் சுவிசேஷம். நல்லா நினைச்சுக்கிடுங்க, எபேசியருக்கு பவுல் எழுதும் போது அழகாக்க சொல்லுவார், என்ன செய்வார் சொல்லுவார்னா, நீங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்படுங்க, கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அதை உழைச்சி கிடைக்கிறது என்ன செய்யுங்க, இல்லாதவனுக்கு கொடுங்கள். இன்னைக்கு கிறிஸ்துவ என்ன கேட்பான் தெரியுமா? என்னை இழிச்ச வாங்கலாம், நாங்க கஷ்டப்பட்டு பிறருக்கு கொடுக்கவா? அவனுக்கு கை இல்லையா, கால் இல்லையா? ஐயா, பவுல் செய்தது அதுதான், தான் உழைத்தான், மற்றவர்களுக்கு கொடுத்தான். இதை நீங்களும் நானும் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அடுத்து பாருங்க, 2 Corinthians 11:24 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இவர் எல்லாரையும் துன்பப்படுத்தினார். இப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு 2 Corinthians சொல்லுவார், யூதர்கள் யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக எத்தனை தடவை, முதல் தடவை அடிப்பட்டோன்ன நமக்குள்ள யோசித்துவிங்க, சத்தியத்தை மட்டும் மறந்துடாதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடி வாங்குறதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஒரு பாவியா இருக்கிறேன். நான் கிறிஸ்தவ நிமித்தம் பாடு அனுபவித்தால் இன்னைக்கு 1 Corinthians 40 இங்க ஒண்ணுமே கிடையாது. பவுல் என்னை விடவும் பலவீனம். 1 Corinthians 40 ஏனென்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். யூத சட்டத்தின்படி 40 தான் அடிக்கணும். 40, 41 அடி அடித்துட்டான்னு வச்சுடுங்களேன், அடித்தவன் அடி வாங்கப்பட வேண்டும், திருப்பி 40. அதனால என்ன செய்வாங்கன்னா, இந்த எண்ணிக்கையில் தவறு வராமல் இருக்க 39 அடிப்பாங்க. சரி ஐயா, முதலாவது பவுல் ஆராதிக்கிற தேவனை தானே நம்ம ஆராதிக்கிறோம். முதலாவது அடி வாங்கின சமயம் சபையார் என்ன செய்திருப்பாங்க, சத்தமா சொல்லுங்க, எப்படி ஜெபம் பண்ணிருப்பாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எப்படி சொன்னாலும் சரிதான். நீங்க சொல்றது வேதனையை சரி, வேகமா கொணாகட்டும், அடுத்தபடியும் அடி வாங்குங்க வாங்கணும்னு சொல்லிட்டு ஜெபித்திருப்பீங்களா? அப்படி ஜெபித்தா நம்ம எப்படிப்பட்டவங்க சொல்லுவோம் நம்ம? ஐயா, முதல் தடவை அடி வாங்கினா ஜெபித்தாங்க ஐயா, சபை ஹீலாயிச்சு கொணாயாச்சு, திருப்பி என்ன செய்தான், அடுப்புறம் என்ன செய்தான், அப்புறம் என்னச்சுதான், ஐயா இந்த கிறிஸ்துவை மறுதளிக்கலையே, ஐயா இந்த கிறிஸ்துவை பவுலப்புத்தன் மறுதளிக்கலையே, மனசுல சொல்லுங்க, கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் இந்த இடத்துல இயேசுவை நிமித்தமாக்க 5 முறை அடிவாங்க ஆயத்தமா இருக்கிறோம். நம்முடைய பேர் என்ன? விசுவாசி. கிறிஸ்துவின் வீரர்கள் என்று சொல்லுவோம், செயல் வீரர்கள் என்று சொல்லுவோம். பவுல் சொன்னதையெல்லாம் வாசித்து பாருங்கள். 6களில் பிரயாணம் பண்ணா நமக்கு சேதம் வந்தா கிறிஸ்து என்ன செய்யல? நம்மோட இருக்கல. அப்படித்தானே நம்முடைய சுவிசேஷம். ஐயா பிளைட்ல போறேன், கஸ்டம்ஸ் ஆபீஸ் தப்பிக்கணும். ஐயா பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நிமித்தமாக செல்லுகிறேன், 6களில் சேதம், கப்பலில் சேதம், பாம்பு கடிக்குது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த சுவிசேஷத்தை நாம் அறிந்து கொண்டோமே, ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். தொடர்ந்து என்ன சொல்லுகிற தெரியுமா, இந்த பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கின்றார். என்ன சொல்ற பாருங்க, அப்போஸ்தலர் 14:22 என்ன சொல்றாரு, எப்பா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா எதான் வழி? சத்தமா சொல்லுங்க, உபத்திரவம் தான் வழி. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல போகிறதுக்கு சாப்பாடு வழி. அதை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய தேவன் வயிறு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவருக்காக பாடுகள் அனுபவிக்க மனம் இல்லையானால் அவரோடு கூட மகிமையில் அடைய மாட்டோம். பவுல் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் நீ போனு சொன்னா உபத்திரத்தின் வழியாக இயேசுக்கு சொல்லுவாங்க, அழகாக நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னும் இயேசுவாமி சொல்லுவாங்க மத்தேயு 7, இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டவர்கள் சிலர். அந்த சிலராக இந்த திருச்சபை காணப்பட ஆண்டவர் அருள் புரிவாராக. இது சுவிசேஷம், இது சுவிசேஷம், உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 14:17 சொல்லுவாரு, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம். ஐயா நீ சாப்பாட்டுக்காக, ஐயா இன்னைக்கு துணிமணிக்காக, வீட்டுக்காக, உலகத்தின் ஆஸ்திகளுக்காக இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக மாறுகிறவர்கள் எத்தனை பேர் இயேசுக்கு போதித்து விட்டாரே. என் போன்றவர்கள் எங்கள் மனம் போன போக்கிலே நாங்கள் சென்றுதானே சொல்லுகிறோம், இயேசுவேற்றுக்குள் வீடு கிடைக்கும், இயேசுவேற்றுக்குள் வியாதி தீரும், இயேசுவேற்றுக்குள் நீ இப்படி மாறுவாய். பவுல் அழகாக சொல்லுகிறாரே, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. ஆண்டவரா இயேசுக்கு சொல்லுவாங்க மத்தேயு 6, புசிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு ஜபித்தோம்னு வச்சிடுங்களேன், நம்ம யாரா அஞ்ஞானிகள் என்று வேதம் சொல்லுது, யாராவது ஏத்துக்கொள்ளுவீங்களா? ஐயா தினசரி ஜபமே ஊழியங்களுக்கு இருக்காது, மிஷினரிகளுக்கு இருக்காது, கஷ்டப்படுகிற மக்களுக்காக இருக்காது. முன்னால சாப்பாடு இருந்தாலும் அடுத்த நாளும் சாப்பாடு வேணும்னு கேட்கிறோம். ஐயா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படி கேட்பாயானால் நீ ஒரு அஞ்ஞானி. அவள் சொல்லுகிறார், புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அப்புறம் சொல்றார் பாருங்க பவுல், தேவனுடைய ராஜ்யம் பேச்சல கிடையாது, அப்பலத்துல. இயேசு கிறிஸ்து மத்தேயு 23 சொல்லுவார், அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். என் போன்ற ஊழியக்காரர்கள் முதல் நூற்றாண்டிலே காணப்பட்ட பரிசேயர்களுக்கு சமம். ஏன் சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவார், இந்த பரிசேயன் சொல்றான் பாரு, சொல்றபடி நீ செய், அவன் செய்யறான் பாரு, அதன்படி நீ செய்யாத. காரணம் என்ன? அவன் பேசுறான், பேசுறபடி நடக்க மாட்டேங்கிறான். சுமப்பதற்கு அரிய சுமைகளை ஜனத்தின் மேல் சுமத்துகிறான். தசமபாகம் என்கிற பெயர்ல, காணிக்கைகள் என்கிற பெயர்ல இன்றைக்கு ஜனங்களை துக்கப்படுத்தி கொண்டு சோரம் போக பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனை ஊழியர்கள்! கொடு, 100 ரூபாய் வச்சு இத்தனை கொடு, 1000 ரூபாய் வச்சு இத்தனை பேர் கொடு, 50,000 ரூபாய் வச்சு இத்தனை கொடு. ஐயா காசுக்காக ஊழியமா? தேவன் வெட்கப்படவில்லையா? ஆண்டவருக்காக பாடுகள் அனுபவிக்கின்ற ஒரு ஊழியத்தை தெரிந்து கொள்ளாதபடி இன்றைக்கு காசுக்காக, பணத்துக்காக, பெயருக்காக பவுல் சொல்றாரு, எப்பா தேவனுடைய ராஜ்யம் அப்படி கிடையாது. அப்புறம் சொல்லுவார் பவுல், அழகாக்க சொல்லுவார், வஞ்சிக்கப்படாது இருங்கள், வஞ்சிக்கப்படாம இருங்க. பொருளாசைக்காரர்கள் எங்க போக மாட்டாங்க. நம்ம நிறைய பேர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற உபச்சாக்காரர்கள் போக மாட்டாங்க. பொருளாசைக்காரர்லாம், ஐயா பொருளுக்கு மேல ஆசை இல்லைன்னா எப்படியா வாழ முடியும்? நாளைக்கு யாரையா நமக்கு சாப்பாடு தருவார்? யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் வேலை செய்கிறதுனால தான் நாளைக்கு சாப்பிட முடியும் என்று நான் சொல்வேனே, ஆனால் என் கிறிஸ்துவின் பேர்ல எனக்கு இருக்கிற நம்பிக்கை எங்க போச்சுது? ஐயா அவர் தந்த பலனுக்காக நன்றி, வேலைக்காக நன்றி, உண்மைதான். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நான் வேற எதற்கும் கொடுக்க கூடாது. பவுல் சொல்லுகிறார், பொருளாசைக்காரன் வஞ்சிக்கப்படுவான். அவன் போறதெல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க முடியாது என்று பவுல் சொல்லுவார். அப்புறம் சொல்லுவார் பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் யார் செய்யறாங்களோ அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவர் கடைசியாக என்ன சொல்லுவார்னா, ரெண்டு தெசலோனிக்கேயர் 1:3-5 சொல்லும் போது சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, தெசலோனிக்கேயர் திருச்சபையே உனக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். காரணம் என்னவென்றால், நீ தேவனுக்காக பாடுகள் அனுபவிக்கின்றாய். நீ இன்று அனுபவிக்கிற பாடுகளுக்கு ஒரு நாளிலே பலன் உண்டு, பலன் உண்டு. அதை தொடர்ந்து பவுல் சொல்லும் போது சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், கலாத்தியர் 5:6 சொல்லுவார், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். இதான் என் பவுலுடைய சுவிசேஷம், அன்பினால் கிரியை நடப்பிக்கிற விசுவாசம். என்னை நிறைய பேர் சொல்லுவான் இல்லையா, கணவன் மனைவி பார்த்து சொல்லுவான் ஐ லவ் யூ, மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க ஐ லவ் யூ. ஏன் அட்லீஸ்ட் ஒரு ரோசாப்பு வாங்கி கொடுக்கலன்னு விட்டு வைப்பாங்களா? அன்றைக்குள்ள ரசத்துல உப்பே இருக்காது. ஆண்டவர் அழகாக சொல்லுற பவுல பர்சன் சொல்லு, அன்பு இருக்கிறது என்றால் காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறு. உன்னிடத்தில் அன்பு இருக்குமே ஆனால் உன்னிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடு. உன்னிடத்தில் அன்பு இருக்குமே ஆனால் கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவி. சத்னா என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமம், இட்ஸ் அ டிஸ்ட்ரிக்ட் இன் மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது. மே 2 அந்த ஊர் தலைவர்கள் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். இந்த மே மாதம் எடுத்திருக்கிறார்கள், எந்த ஒருவன் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவனாக மாறினானோ அவன் கோவிலுக்கு செல்வதை தடுக்க வேண்டும், அதை மீறி செல்வார்களே ஆனால் அவர்களை சாட்டையால் அடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும். சத்னாவில் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நிலை, திருச்சபைகளை மூடுகின்றார்கள், திருச்சபைக்கு போகிறவர்களை துன்பப்படுத்துகின்றார்கள். ஆண்டுடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இது நம்முடைய இந்திய தேசத்தில் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. இந்த பெருகி கொண்டிருக்கிற இந்த நிலைமையில தேவனுக்காக அடிவாங்கவும் பரியாசம் பண்ணவும் பாடுகள் அனுபவிக்கவும் இன்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிற இந்திய திருச்சபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாடுகளிலே நிலை நின்று அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுதான் பவுலும் கிறிஸ்துவும் சொன்ன உபதேசம். எம்எல்என் அவர் பாட்டு பாடுவாங்க, உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் என்கிற பாட்டில், அவங்க இன்றைக்கு நம்மோடு கிடையாது. அவங்க அந்த பாட்டில் ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, சேர்ந்து பாடுவோமா, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யம் மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை, உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை, கல்வாரி தொன்னிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உலக நன்மைகளுக்காக இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக நான் இருப்பேனே ஆனால் ஆண்டவரே என்னுடைய நிலைமை பரிதாபம். ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறவும் அவன் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். ஆண்டவரே, மனுஷ யோசனையின்படியான சுவிசேஷம் என்று ஒன்று உண்டு ஆண்டவரே. இன்று அதை நாங்கள் செழிப்பு உபதேசம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவை ஏற்றுக்கொள், கடன்கள் தீரும், வியாதிகள் தீரும். இயேசுவை ஏற்றுக்கொள், அது நடக்கும், இது நடக்கும், வீடு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள், பாடுகள் உண்டு, அந்த பாடுகள் உன்னை நித்திய ஜீவன் வரைக்கும் வழி நடத்தும் என்று எங்களுக்கு சொல்லத்தக்கதான பலனை தாருங்க ஆண்டவரே. அதானே உண்மை தகப்பனே. தெசலோனிக்க திருச்சபையே, நீ சோர்ந்து போகாதே. இன்று நீ படுகிற பாடல்கள், பாடுகளுக்கு ஒரு நாளிலே பலன் உண்டு. ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்களுடைய தவறான எண்ணங்களை மாற்றி போடும் ஐயா. உம்முடைய உபதேசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தார். நாங்கள் இப்போது உம்முடைய பந்தியிலே சேர இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை மன்னியும் ஐயா, எங்களுடைய பாவங்களை மன்னியும் தகப்பனே. எங்களை நாங்கள் சுயபரிசோதனை செய்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த திருவிருந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற நாங்கள் ஒரு நாளிலே பரலோகத்தில் தேவனோடு கூட இந்த பந்தியை ஆசரிப்போம் என்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக பலன் தாரும். இரட்சகர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.